காயத்ரி மந்திரம். வேதங்களில் கூறப்பட்டுள்ள மந்திரங்களில் இரண்டு மந்திரங்கள் மிக உயர்ந்தவை. அந்த இரண்டு காயத்ரி மந்திரமும் மிருத்யுஞ்சயா மந்திரமும். இப்போது காயத்ரி மந்திரத்தை பற்றி பார்ப்போம். காயத்ரி என்பதற்கு காயந்தம் த்ராயதே இதி காயத்ரி என்று வேதம் சொல்லுகிறது. திரும்ப திரும்ப காயத்ரி மந்திரத்தை விடாது ஜபித்து கொண்டிருப்பவர்களை துக்கம், துயரம், துன்பம் என்றெல்லாம் சொல்லப்படுகிற சோக சுழல்களில் சிக்கிவிடாமல் கவச வளையமாக இருந்து காயத்ரி மந்திரம் காத்து ரட்சிக்கிறது. காயத்ரி மந்திரம் புகழ் பெற்றதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் திகழ்வதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, காயத்ரி மந்திரம் உருவாக்கும் சப்த அதிர்வு அலைகள். இரண்டாவது, அறியாமையை அகற்றி தெளிந்த மனதோடு கடவுளை நாம் அறிய துணை புரிவது. காயத்ரி மந்திரத்தில் மூன்று ஸ்வரங்கள் இருக்கின்றன. அனுதாத, உதாத, ஸ்வரித. இந்த ஸ்வரங்களின் அடிப்படையிலேயே காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கும் போது அதற்கு ஏற்ப ஒளி அலைகள் உருவாகின்றன. இந்த ஒளி அலைகள் துன்பத்தில் உழன்று கொண்டிருப்பவர்களை காக்கும் கவசமாக இருந்து கவலைகளை ஒழிக்கின்றன. நாம் படும் பலவித துயரங்களுக்கும் முக்கிய காரணம் நம்மிடையே இருக்கும் அறியாமைதான். அந்த அறியாமையை அகற்றிவிட்டால் துன்பங்கள் எல்லாம் ஒரு தூசாக பறந்துவிடும். இதையேதான் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார். அஜ்ஞானநேது ஞானம் ஆவர்தம் தேன முஹ்யந்தி ஜந்துவக. அறியாமை என்ற இருளினால் நம்முடைய ஞானம் மறைக்கப்பட்டுள்ளது. இதனாலேயே மனிதன் தவறான பாதையில் சென்று மகிழ்ச்சியற்றவனாய் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதனால் சக்தி வாய்ந்த ஒளி அலைகள் ஏற்படுகின்றன. இந்த சக்தி வாய்ந்த அலைகள் மனிதனின் அறியாமையை அகற்றுகின்றன. இதனால் அவன் எந்த சோகத்துக்கும் ஆளாவதில்லை. துன்பங்கள் வருவது நிஜம்தான், ஆனால் தேவையற்ற காரணங்களினால் என்று ரிஷிகள் கூறுகின்றனர். இந்த இடத்தில் ஒரு அழகான கதை என் நினைவுக்கு வருகிறது. குப்புசாமி ஒரு குடிமகன். வயிறு முட்டை குடித்துவிட்டு போதையுடன் தள்ளாடுவது அவனது தினசரி வாடிக்கை. ஒரு நாள் மூச்சு முட்டை குடித்துவிட்டு நிலை தடுமாறியவனாய் வீட்டுக்கு கிளம்பிச் செல்கிறான். வழியில் நண்பன் ராமசாமியை பார்க்கிறான். ராமசாமிக்கு திடீரென்று நண்பன் குப்புசாமியிடம் ஏதாவது தமாஷாக விளையாடி பார்க்க வேண்டும் என்ற விபரீத ஆசை. தள்ளாடிக் கொண்டிருந்த குப்புசாமியை பார்த்து, டேய் குப்புசாமி, என்னடா நீ இங்கே இருக்க? அங்கே உன் வீட்டில் உன் மனைவி பூவும் பொட்டும் இழந்து விதவியாகி நிற்கிறா. நீ என்னடான்னா இங்க தள்ளாடிக்கிட்டு இருக்க என்று ராமசாமி ஒரு பொய்யை அவிழ்த்துவிட, இதை கேட்ட குப்புசாமி, ஐயோ என் பொண்டாட்டி விதவையாயிட்டாளே என்று அழுது புலம்ப ஆரம்பித்து விட்டான். குப்புசாமி அழுவதை பார்த்துவிட்டு ராமசாமி நைசாக நழுவிவிட்டான். அந்த சமயத்தில் வந்த வேறொரு நண்பன் குப்புசாமி அழுவதை பார்த்துவிட்டு காரணம் கேட்க, தன் மனைவி விதவையானதை பற்றி குப்புசாமி அழுது கொண்டே கூறினான். இதை கேட்ட நண்பன், அட பைத்தியக்காரா, நீ இங்க உயிரோடு இருக்கிறப்போ உன் மனைவி எப்படி விதவையாக முடியும் என்று சிரித்து கொண்டு கேட்க, உடனே குப்புசாமி, என் நண்பன் ராமசாமி தான் என் மனைவி விதவையாகிட்டதாக சொன்னான். அவன் எது சொன்னாலும் அது உண்மையாகத்தான் இருக்கும். அவன் என்னைக்கு பொய்யே சொல்ல மாட்டான் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து மனைவியை நினைத்து அழுது புலம்ப ஆரம்பித்து விட்டான். குடிபோதையில் இருந்த குப்புசாமிக்கு விதவையானது உண்மையான விஷயம், ஆனால் பொய்த் தகவல். அதனால் சோகத்தில் விழுகிறான். இதுவும் ஒரு வகை அறியாமைதான். இப்படித்தான் நாமும் பல சமயங்களில் அறியாமை காரணமாக பொய்யான தகவல்களினாலும் உப்புச்சப்பற்ற விஷயங்களினாலும் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கி நம் மகிழ்ச்சியை பறிகொடுக்கின்றோம். இப்படியெல்லாம் சோகத்தில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க காயத்ரி மந்திரத்தின் சக்தி நம் அறியாமையை விரட்டும் காவலனாக நமக்கு உதவுகிறது. நாம் ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இது எல்லோரும் அறிந்த உண்மை. அதே சமயம் நமக்குள் ஒரு உலகம் உண்டு என்பது அறியாத விஷயம். காயத்ரி மந்திரம் வெளி உலகம் மட்டுமல்ல, நமக்குள்ளே இருக்கும் உலகத்திடமிருந்தும் சக்தியை வாங்கி நமக்கு அளிக்கிறது. இதைத்தான் சமஸ்கிருதத்தில் சவீதூஹு, அதாவது சூரியன் என்று சொல்லப்படுகிறது. வெளி உலகத்தில் பிரதிபலிக்கும் சூரியனிடமிருந்தும் நமக்குள் இருக்கும் உள்மனம் என்ற சூரியனிடமிருந்தும் சக்தியை பெற்று நமக்கு தருவதுதான் காயத்ரி மந்திரத்தின் சிறப்பு அம்சம். அதனால்தான் காயத்ரி மந்திரம் தியோயோன பிரஜோதயாத். நாம் எல்லோரும் அறிவொளி பெறுவோமாக. Let us all be enlightened என்று வேண்டுகிறது. காயத்ரி மந்திரத்தில் உள்ள இன்னொரு சிறப்பான அம்சம் என்னவென்றால், தனிப்பட்ட ஒருவர் காயத்ரி மந்திரத்தை ஜபித்தாலும் நாம் எல்லோரும் அறிவொளி பெறுவோமாக என்ற பொதுநலம் ஓங்கி ஒலிக்கிறது. பண்டைக்கால ரிஷிகளும் முனிவர்களும் தனிப்பட்டவருக்கு என்ற சுயநலம் இல்லாமல் எல்லோருக்கும் பலன் தரும் வகையில் காயத்ரி மந்திரம் பொது நல பிரார்த்தனையாக அமைய வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார்கள். காயத்ரி மந்திரத்தில் உள்ள இந்த முக்கிய கொள்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். பிரின்சிபிள் ஆஃப் லேடர் என்று ஒரு கொள்கை உண்டு. ஆண்டவனின் அருளை தேடி ஆன்மீக ஏணியில் நாம் ஏறுகிறோம். அதே ஆன்மீக உணர்வு கொண்ட மற்றவர்களும் ஏணிப்படிகளில் ஏறி மேலே வருவதற்கு நாம் உதவ வேண்டும், கை கொடுத்து தூக்கிவிட வேண்டும். மாறாக அவர்களை இழுத்து கீழே தள்ளக்கூடாது. ஆன்மீக வளர்ச்சியடைய நாம் படிக்கட்டுகளாக இருந்து மற்றவர்களும் உச்சிக்கு போக உதவ வேண்டும் என்பதுதான் பிரின்சிபிள் ஆஃப் லேடர் என்று சொல்லுகிறோம். இந்த ஏணியில் ஏற நான் நீ என்று சண்டை போடத் தொடங்கினால் அங்கே குழப்பம்தான் விளையும், மண்டைதான் உடையும், தெளிவு பிறக்காது. அதனால்தான் கீதையில் நாம் அறிவாற்றல் பெற்று உயர்ந்த லட்சியத்தை அடைய பரஸ்பரம் நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவ வேண்டும் என்று கிருஷ்ண பகவானே கூறுகிறார். இதையேதான் நாம் எல்லோரும் அறிவொளி பெறுவோமாக. Let us all be enlightened என்று காயத்ரி மந்திரமும் சொல்லுகிறது. இங்கே உங்களுக்கு அழகான கதை ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு முறை கடவுள் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் விருந்தளிக்க எண்ணினார். அந்த விருந்தின் போது என்றும் இரவாத நிலையை அளிக்கும் அமிர்தத்தை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அளிப்பது என்றும் முடிவு செய்தார் பகவான். இந்த நிலையில் நம்மை ஏன் விருந்துக்கு அழைத்தார் கடவுள் என்ற கேள்வி அசுரர்களை குடைந்தது. அதேபோல இந்த விருந்துக்கு அசுரர்களை ஏன் ஆண்டவன் அழைத்திருக்கிறார் என்ற குழப்பம் தேவர்களுக்கு. தேவர்களையும் அசுரர்களையும் வரவேற்ற கடவுள், இந்த விருந்தில் உங்களுக்கு தேவாமிர்தம் பரிமாறப்படும், அந்த அமிர்தத்தை உண்டால் மரணம் இல்லை என்பதும் உங்களுக்கு தெரியும். அத்தகைய விசேஷ அமிர்தத்தை நீங்கள் அருந்தலாம், ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, அமிர்தத்தை உங்கள் கைகளால் அருந்தலாம், ஆனால் அப்படி அருந்தும் போது உங்கள் முழங்கை வளையக்கூடாது என்று ஒரு நிபந்தனையை இட்டார். அசுரர்கள் எப்படி எப்படியோ முயற்சித்தும் முழங்கையை வளைக்காமல் சாப்பிட முடியவில்லை. வெறுப்புற்ற அசுரர்கள் தங்கள் இயலாமையை நினைத்து புலம்பியபடியே கடவுளை திட்டிவிட்டு ஏமாற்றத்துடன் திரும்பிவிட்டனர். ஆனால் தேவர்களோ மிகுந்த புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டனர். எதிரே இருந்த அமிர்தத்திலிருந்து ஒரு கவளம் எடுத்து ஒருவர் எதிரே இருந்த இன்னொருவருக்கு ஊட்ட, இப்படியே தேவர்கள் அனைவரும் தங்கள் முழங்கை வளையாமல் ஒருவருக்கொருவர் ஊட்டிவிட்டு அமிர்தத்தை உண்டனர். அமிர்தத்தை உண்பதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது அவர்கள் பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் உதவிக்கரம் நீட்டியதுதான். இந்த கதையின் மூலம் நீ மற்றவர்களுக்கு உதவினால் அமானுஷ்ய சக்தி ஒன்று உனக்கு உதவ ஓடி வரும் என்பதை உணர முடிகிறது. தெளிவான ஞானம் பெற பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் உதவ வேண்டும் என்பதைத்தான் தியோ யோ நக பிரஜோதயாத், லெட் அஸ் ஆல் பி என்லைட்டன்ட் என்று காயத்ரி மந்திரமும் சொல்கிறது. ந என்பது அஸ், பிரஜோதயாத் என்பது என்லைட்டன்ட். பிரார்த்தனை என்பதை நாம் தான் ஆரம்பிக்க வேண்டும், அதை கடவுள் முடித்து விடுவார். காதலில் காதலர் ஆரம்பித்தால் காதலி அதை முடித்து விடுவாள். பிரார்த்தனை என்பது வெளியே இருக்கும் அழகுக்கும் உள்மனதில் இருக்கும் அழகுக்கும் நம்மை சரண் அடைய வைப்பது. அந்த அழகான பிரார்த்தனையையும் நம்முடைய சரணாகதியையும் ஆண்டவனிடம் அர்ப்பணித்து விட்டால் நமக்குள்ளே ஒரு விழிப்புணர்வு வெளிப்படுகிறது. இந்த விழிப்புணர்வுதான் காயத்ரியில் வரும் பிரஜோதயாத். தன் குருவானவரிடம் மாணவன் ஒருவன் கேட்டான், குருவே, நான் அறிவாற்றல் பெற என்னென்ன செய்ய வேண்டும்? அதற்கு அந்த குரு, உன்னால் முடிந்ததையெல்லாம் செய்யலாம். சூரியன் உதயமாவதற்கும் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கும் உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம் என்றார். உடனே அந்த மாணவன், அப்படியென்றால் நான் தினமும் செய்கிற ஆன்மீக பயிற்சிகளினால் என்ன பயன் என்று கேட்டான். குரு புன்னகைத்தபடியே, நீ இதற்காக எந்த கஷ்டமும் பட வேண்டாம். சூரியன் உதிக்கும் போதும் சூரியன் மறையும் போதும் நீ விழிப்புடன் இருக்கிறாயா என்பதை உறுதி செய்து கொள், அது போதும் என்று பதிலளித்தார். நம் உள் மனதை தட்டி எழுப்பி எப்போதும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான பயிற்சி என்கிறார் குரு. இன்னொரு மாணவன் தன் குருவிடம், என் அறியாமையை விரட்டி அறிவாற்றல் பெற நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று கேட்டான். நீ பார்த்தாலே போதும் என்றார் குரு. பார்வையில் ஏதாவது சிறப்புத்தன்மை இருக்கிறதா என்று மாணவன் திருப்பி கேட்டான். இல்லை, சாதாரண பார்வையே போதும். எதை பார்ப்பது என்கிறாயா? செடியில் பூக்கும் பூக்களை பார், வானத்தில் மின்னும் நட்சத்திரங்களை பார், குளிர் நிலவை பார் என்றார் குரு. நான் இதெல்லாம் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் என்று மாணவன் பதிலளிக்க, பார்ப்பதென்றால் இவற்றை ஒரு விழிப்புணர்வோடு பார்க்க வேண்டும் என்றார் குரு. நம் உள் மனதை எப்போதும் விழிப்புணர்வுடன் வைத்திருக்க அறியாமை இருள் அகல வேண்டும். அறியாமை அகன்று உள்மனம் எப்போதும் விழிப்புடன் இருந்தால் உங்களை நோக்கி வரும் துன்பங்களை எல்லாம் அது தூள் தூளாக்கிவிடும். ஞானாத்மிகி பஸ்மசாத் குருதேவ் அர்ஜுனா. உன்னுடைய புரிந்து கொள்ளும் தன்மை நெருப்பு மாதிரி இருந்தால் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் சாம்பலாகிவிடும் என்று கிருஷ்ண பகவான் கீதையில் கூறுகிறார். எனவேதான் காயத்ரி மந்திரமும் உள்மனம் எப்போதும் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இதன் மூலம் நாம் ஞானம் பெறுவோம் என்கிறது. சரி, ஞானம் என்றால் என்ன? ஞானம் என்பது உண்மையை புரிந்து கொள்வது. நமக்குள் உள்மனிதன் வெளிமனிதன் என்று உண்டு. வெளிமனிதன் உள்மனிதனோடு முரண்படும் போதெல்லாம் போராட்டம்தான், துன்பம்தான். இந்த துன்பத்தோடு உழல்கிறவனுக்குள் கவிதைமயமான வாழ்க்கையையும் அதன் அழகையும் ரசிக்கின்ற உணர்வே இல்லாமல் வெறுப்புற்று போகிறான். இங்கே ஒரு கதை சொல்லுகிறேன், கேளுங்கள். இமயமலை சாரல்களுக்கிடையே பந்த பாசங்களை துறந்த துறவி ஒருவர் மந்திரங்களை ஜபித்தபடி தவத்தில் ஈடுபட்டார். எப்போதும் மந்திரம், மந்திரம். சதா உதடுகள் முணுமுணுத்தபடி தியானம். வெளிமனது மந்திரங்களை கூறிக்கொண்டிருந்தாலும் அவருக்குள் இருந்த உள்மனதோ, சே, நான் ஏன் இமயமலையில் உட்கார்ந்தபடி நாட்களை வீணாக்கிக் கொண்டிருக்கிறேன்? உலக வாழ்க்கையில் சாதாரண மனிதன் ஒருவன் அனுபவிக்கும் இன்பங்களையெல்லாம் நான் அனுபவிக்காமல் இப்படி வீணாக நாட்களை கழிக்கிறேனே என்று கூறியது. அந்த சன்னியாசியின் உள்மனது கூறிக்கொண்டிருந்த நிஜ மந்திரம் என்னவோ இதுதான். இந்த உள்மனதைத்தான் உள்மனிதன் என்று சொல்லுகிறோம். அந்த சன்னியாசியின் வெளிமனிதன் பலவிதமான மந்திர ஜபங்களையும் செய்தான். ஆனால் உள்மனிதனோ ஆசை வயப்பட்ட எண்ணத்தோடு இருக்கிறான். ஆக இங்கே வெளிமனிதனுக்கும் உள்மனிதனுக்கும் இடையே மோதல் ஏற்படுகிறது. இதன் காரணமாக மனம் போராட்டம் வெடிக்கிறது. இப்படி ஒரு போராட்டத்துக்கிடையே தவித்துக் கொண்டிருந்த அந்த சன்னியாசி யாரோ ஒரு பெண் ரொம்ப உருக்கமாக ஏதோ பாடிக்கொண்டிருப்பதை கேட்டார். பாடி முடித்த அந்த பெண், கடவுளே, நான் பாடிய பாட்டில் குற்றம் குறைகள் இருக்கலாம். நன்றாக இருந்ததோ இல்லையோ அதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் நான் உன் மீது வைத்துள்ள முழு நம்பிக்கையுடன் உன்னை நினைத்து உருகி பாடியது உண்மை. என்னுடைய பாட்டின் மூலமாக என்னை முழுமையாக உன்னிடம் அர்ப்பணிக்கிறேன். இது சத்தியம் என்று மனமுருக வேண்டினாள். இதை கேட்ட அந்த சன்னியாசி, சே, இந்த பெண்ணின் கால் தூசு கூட நான் பெறமாட்டேன். கடவுளே, நான் உங்கள் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கவில்லை. வெளியே ஏதோ மந்திரம் ஜபித்துக்கொண்டு உள்ளுக்குள்ளே ஒரு போலியாக இருந்திருக்கிறேன். என்னை மன்னித்துவிடு ஆண்டவா என தன் தவறை உணர்ந்தவராய் கண்ணீர் சிந்தினார். வெளி மனதுக்கும் உள் மனதுக்கும் இடையே நடக்கும் அந்த போராட்டத்தின் விளைவை சன்னியாசி உணர்ந்த மறுகணமே ஏதோ ஒரு மந்திரப்பாலம் அமைத்தது போல வெளி மனதும் உள் மனதும் இரண்டும் ஒருங்கிணைந்து ஒன்றாய் மாற அங்கே மனம் விழித்து கொள்ள கூடவே கள்ளம் கபடமற்ற ஞானமும் பிறக்கிறது. இதற்கு உதாரணமாக ஒரு கதை சொல்கிறேன். இறைவன் மீது முழு ஈடுபாட்டோடு வணங்குகிறான் ஒரு பக்தன். வெள்ளை உள்ளம் கொண்ட அவன் ஆண்டவனை பார்த்து, கடவுளே, எந்த முறையில் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆர்ப்பாட்டமாக மந்திர தந்திரங்கள் ஓதி தவம் செய்யவும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும். நான் உன் மேல் கொண்டிருக்கும் பக்தி கள்ளம் கபடமில்லாதது என்று கூறினான். மேலும் அவன், இறைவா, இதோ ஆவிலிருந்து ஆரம்பித்து அஹ் வரை உள்ள எல்லா எழுத்துக்களை உன்னிடம் சொல்லி சமர்ப்பிக்கிறேன். நீ இந்த எழுத்துக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து முறையான பிரார்த்தனை ஒன்றை உருவாக்கிக் கொள் என்றான். இதை கேட்டு புன்னகைத்த இறைவன், கவலைப்படாதே, நீ இப்போது செய்த பிரார்த்தனை மிகச் சிறந்த பிரார்த்தனைகளில் ஒன்று. இதையே நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என அருள்பாலித்தார். எனவே கள்ளமற்ற உள்ளமுடையவன் மனசுக்குள் ஏற்படும் ஒருமையை உணர்ந்தவுடனேயே ஞானம் பிறக்கிறது. ஞானம் வந்தவுடனேயே அவன் வெவ்வேறு கோணங்களில் வெளி உலகத்தை பார்க்கிறான். அவன் பார்வையில் வித்தியாசம் ஏற்படுகிறது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சதி அனுசுயா பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவளுடைய மகன் தத்தாத்ரேயன் இளம் பருவத்திலேயே நிறைந்த ஞானத்துடன் திகழ்ந்தவன். தத்தாத்ரேயாவின் அறிவாற்றலை பார்த்த ஒருவன், உன்னுடைய குரு யார் என்று ஆர்வத்தோடு கேட்டான். உடனே தத்தாத்ரேயா, எனக்கு இதோ இந்த சூரியன் குரு, சந்திரன் குரு, அக்னியும் ஒரு குரு, வெளி உலகத்தில் காணப்படும் எல்லாமே என் குருநாதன் என்று பதில் கூறினான். சூரியன் எப்படி உன் குருவாக முடியும் என்று கேட்டான் இன்னொருவன். சூரியன் உலகத்துக்கே ஒளியை தருகிறது. உலகெங்கும் அசுத்தமாக ஓடும் கழிவுநீர் சாக்கடையில் கூட சூரியன் ஒளி பிரதிபலிக்கிறது. ஆனால் சூரியன் இதனால் அசுத்தமாகிவிடுவதில்லை, மாசு அடைவதில்லை. இதை உணர்ந்த பிறகு, நான் வாழ்கின்ற இந்த புற உலகத்தினால் என் உள்மனம் அசுத்தமடையக்கூடாது என்ற பாடத்தை சூரியனிடமிருந்து கற்றேன் என்றான் தத்தாத்ரேயா அடக்கமாக. சமஸ்கிருதத்தில் சவிதுஹு என்பது சூரியனை குறிக்கிறது. சூரியன் ஒளியை தருகிறது, ஆனால் அது மாசுபடுவதில்லை. ஒளியை தருகிற சூரியனை எப்படி வெளி உலகம் மாசுபடுத்துவது இல்லையோ, அதுபோல உங்கள் உள்ளே இருக்கும் சூரியன், அதாவது உங்கள் ஆள் மனதை வெளி உலக எண்ணங்கள், கோபதாபங்கள், டென்ஷன்கள் மாசுபடுத்த விடக்கூடாது. ஞானம் பெற வேண்டியதற்கு தேவையான முக்கிய தேடலே, நான் யார் என்ற கேள்வியை நாம் நமக்குள் கேட்பதுதான். நான் யார் என்ற கேள்விக்கு நிஜமாகவே விடை தேடினால், நான் யார், எனது உடல், உடல் நம்மால் பார்க்கப்படுவது, நாம் பார்வையாளர்கள், நமது எண்ணங்கள், அதுவும் நம் மனதால் பார்க்கப்படுகிறது, நமது அறிவு, அதுவும் உள்ளே ஒளிந்திருக்கும் ஞானத்தால் பார்க்கப்படுகிறது. ஆக நமது உடல், எண்ணங்கள், உணர்வுகள், அறிவாற்றல் எல்லாம் பார்க்கப்படுகின்றன. இவற்றை எல்லாம் பார்ப்பது யார்? உள் சூரியனான நமது ஆள் மனது இவற்றையெல்லாம் ஆழ்மனம் பார்த்து கொண்டிருப்பதற்கு நாம் ஒரு சாட்சி, அவ்வளவுதான். இந்த விழிப்புணர்வை நாம் பெற்றுவிட்டால், நமது உடலாலோ, எண்ணங்களாலோ, சிந்தனையினாலோ மனம் பாதிக்கப்படுவதில்லை. அதைப் போலவே விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆள் உறக்க நிலை என்ற மூன்று நிலைகளாலும் விழிப்புணர்வு கொண்ட உள்மனம் பாதிக்கப்படுவதில்லை. இந்த மூன்று நிலைகளைத்தான் காயத்ரி மந்திரம் ஓம் பூஹு புவஹ சுவஹ என்று குறிக்கிறது. ஓம் என்பது பிரணவத்தையும் அமைதியையும் குறிக்கும். விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆள் உறக்க நிலை என்ற இந்த மூன்று நிலைகளிலுமே ஓம் என்பது விழித்திருக்கும். மனதை ஒருமுகமாக்கி உங்கள் வசம் கொண்டு வந்துவிட்டால் எந்த புற எண்ணங்களும் உங்களை பாதிக்காது. எண்ணங்கள் வரும் போகும், ஆனால் நீங்கள் இருப்பீர்கள். எந்த உணர்ச்சிகளும் வரும் போகும், ஆனால் நீங்கள் இருப்பீர்கள். விழிப்புணர்வுடன் கூடிய மனத்தோடு, தேஜஸோடு விளங்கும் அந்த சூரியனை தியானம் செய்து வணங்கினால், அவன் நம் அறிவுச்சுடரை தூண்டிவிட்டு நம்மை ஞானியாக்குகிறான். ஒருவன் என்லைட்டன் ஆனவுடன், அதாவது அறிவாற்றல் பெற்ற உடனேயே வாழ்க்கையை வெவ்வேறு கோணங்களில் பார்க்கிறான். சாதாரண மனிதன் வாழ்க்கையில் பாதுகாப்பற்ற நிலை வரும்போது துயரம் அடைகிறான். ஆனால் மன விழிப்புணர்வு பெற்றவனோ அந்த பாதுகாப்பற்ற நிலையோடு போராடாமல் அதையே ஒரு மாற்றமாக ஏற்றுக்கொள்கிறான். ஒவ்வொரு மாற்றம் ஏற்படும் போதும் அவனுக்குள் ஓர் அதிசயம் பிறக்கிறது. அதிசயம் நிகழ நிகழ மாற்றத்தின் மீது அவனுக்கு ஒரு மரியாதை பிறக்கிறது. மாற்றத்தின் மீது மரியாதை வரவே பாதுகாப்பற்ற நிலையை அவன் மதிக்கிறான். அதன் மூலம் ஆன்மீக மனம் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. நாம் உள்ளே இழுக்கும் மூச்சுக்கும் வெளியே விடும் மூச்சுக்கும் எந்தவித முரண்பாடும் வருவதில்லை. அதைப்போல நமது ஞானம் பாதுகாப்பற்ற நிலையிலிருந்து பாதுகாப்பை தருவதிலும் எந்தவித கான்ஃப்ளிக்ட்டும் வராது. பிரச்சனைகளை எதிர்கொள்ள நமக்கு தேவை நேரான சரியான பார்வை. பார்ப்பதற்கு தேவை விழிப்புணர்வு. எனவே காலத்துக்கேற்ற உலக மாற்றங்களை விழிப்புணர்வோடு சந்தித்து அவற்றை வெல்லக்கூடிய ஞான கதவுகளை காயத்ரி மந்திரம் நமக்கு திறந்து விடுகிறது. கதவு திறந்தவுடன் ஞானம் நம்மை வந்து அடைகிறது. எனவே விழிப்புணர்வோடு கூடிய அறிவாற்றல் நம் எல்லோரிடமும் வந்து சேர நாம் பிரார்த்தனை செய்வோமாக என்று காயத்ரி மந்திரம் கூறுகிறது. நாம் ஞானத்தை பெற ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் உதவி செய்ய வேண்டும் என முன்பே கூறினேன். பரஸ்பர உதவி இல்லை என்றால் அது சிக்கலில் மாட்டிவிடும். இதற்கு உதாரணமாக ஒரு ராஜா கதையை கூறுகிறேன். ஒரு நாள் ஒரு ராஜா கனவு கண்டான். கனவில் வந்த இறைவன், ஏரியில் இருக்கும் தண்ணீரை எடுத்து குடிக்க பயன்படுத்தாதே, மீறி பயன்படுத்தினால் நீ பைத்தியம் பிடித்து அலைவாய் என்று எச்சரிக்கை செய்துவிட்டு மறைந்துவிட்டார். இதன்படி ராஜா அந்த ஏரி தண்ணீரை குடிக்கவில்லை. ஆனால் ராஜாவை தவிர ஊரில் உள்ள மற்ற அனைவரும் ஏரி தண்ணீரை குடித்தனர். அவர்களுக்கு தங்கள் ராஜாவிடம் கடவுள் கனவில் சொன்ன விஷயம் தெரியாது. எனவே ராஜாவை தவிர ஏரி தண்ணீரை குடித்த அத்தனை மக்களுக்கும் பைத்தியம் பிடித்து விட்டது. ராஜா ஒருவரை தவிர ஊரே பைத்தியமாக காட்சியளித்தது. பைத்தியக்கார ஊரில் தெளிந்த புத்தி உடைய ராஜாவும் ஒரு பைத்தியமாகத்தானே கருதப்படுவான். மற்றவர்களுக்கு விஷயத்தை சொல்லி தடுக்க வேண்டும் என்று பரஸ்பர உதவி மனப்பான்மை ராஜாவிடம் இல்லை. ஆகவே எல்லோரையும் அறிவிற் சிறந்தவர்களாக மாற்ற வேண்டியது நம் கடமை. எனவே தீமகி நாம் பிரார்த்திப்போம். அதி அற்புதமாக கருதப்படும் காயத்ரி மந்திரத்தை எப்படி எப்போது ஜபிப்பது? காலை சூரிய உதயத்தின் போது கிழக்கு நோக்கி நின்று கண்களை மூடியவாறு ஒளி தரும் சூரியனை மனதில் நிறுத்தி காயத்ரி மந்திரத்தை அர்ப்பணிக்கவும். வெளியில் இருக்கும் சூரியனுக்கு காயத்ரி மந்திரம் அர்ப்பணிப்பதை பகல் நேரத்தில் மட்டும் செய்யவும். நம் உள்ளே இருக்கும் ஆன்ம சூரியனை நோக்கி பண்ணுவதென்றால் பகல் இரவு என்ற நேரம் காலமே பார்க்க வேண்டாம். கண்களை மூடி மனதுக்குள்ளேயே காயத்ரி மந்திரத்தை ஜபித்து உள்ளே விழிப்புணர்வோடு இருக்கும் ஆன்மாவுக்கு அர்ப்பணியுங்கள். விண்ணில் உள்ள சூரியனை நோக்கி காயத்ரி மந்திரம் சொல்லும்போது கண்களை மூடிக்கொண்டு குறைந்தது 7 தடவையாவது உச்சரியுங்கள். இவை நம் உடலில் உள்ள 7 சக்கரங்களை குறிப்பதாக அமையும். மறுபடியும் கண்களை மூடி நம்முடைய உடல், மனது, அறிவு இவற்றிற்கு சாட்சியாக உள்ள மனதில் இருக்கும் சூரியனை நோக்கி மனதிற்குள் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கவும். இப்படி காயத்ரி மந்திரத்தை ஜபித்த பிறகு சிறிது நேரம் அமைதியாக இருக்கவும். விண்ணில் உள்ள சூரியனுக்கு செய்கின்ற காயத்ரி பிரார்த்தனை, மனதுக்குள் இருக்கின்ற உள் சூரியனான ஆன்மாவை குறித்து செய்கின்ற காயத்ரி தியானம். காயத்ரி மந்திரம் ஜபித்த பிறகு கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கள். இந்த அமைதியில்தான் நாம் ஆண்டவனை ஞானக் கண்களால் பார்க்க முடியும். இதுதானே நம்முடைய கடைசி லட்சியமும் கூட. அதிகாலையிலும் மாலையிலும் நாம் சொல்லும் காயத்ரி மந்திரம் பிரார்த்தனையாக அமைவதால் அவை மிக முக்கியமானவை. மேலும் காலையும் மாலையும் நாம் சூரியனை நோக்கி ஜபம் செய்வதானால் சூரிய கதிர்கள் நம் உடலில் பட்டு நம்மை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவுகின்றன. நமது உடலுக்கும் மனதிற்கும் எண்ணங்களுக்கும் சாட்சியாக உள்ள உள் சூரியன் நம்முள் இருப்பதால் பகல் நேரத்தில் உற்சாகமான உயர்வான எண்ணங்களுடன் இருக்கவும். எவ்வாறு உலக அசுத்தங்களால் சூரியன் பாதிக்கப்படுவதில்லையோ, எவ்வாறு நிழல்கள் உருவங்களை பாதிப்பதில்லையோ, அதுபோன்று நம் எண்ணங்களினால் நாம் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். ஆள் மனதை ஒரு சாட்சியாக பாவித்து மனம் அல்லல் படாமல் அமைதியாக இருக்க வேண்டும். அதேபோல் வீட்டுக்குள் இருந்து ஜபம் பண்ணும்போது உங்களுக்கென்று தனியாக ஒரு ஆசனம் வைத்து அதன் மீது அமர்ந்தபடி ஜபம் பண்ணுங்கள். இந்த ஆசனத்தில் வேறு யாரும் அமராமல் பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உள்ளுக்குள் காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கும் போது அதிர்வுகள் ஏற்பட்டு அந்த அதிர்வலைகள் நம் உடலில் சக்தியை அதிகரிக்கின்றன. நாம் உட்காரும் ஆசனத்திலும் இந்த அதிர்வலைகள் இருக்கும். மற்றவர்கள் நம் ஆசனத்தில் உட்கார்ந்தால் அவர்களுடைய எனர்ஜி ஃபீல்டு மாறுபட்டுவிடும். எனவேதான் உங்கள் ஆசனத்தில் வேறு யாரும் உட்கார அனுமதிக்கக்கூடாது. அதன் மேல் ஒரு துண்டை விரித்து உட்கார்ந்து கொள்ளலாம். கடைசியாக நாம் செல்ல வேண்டிய பாதை ஞானப்பாதை என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தபடி அந்த ஞானப்பாதையில் சென்றால் நமக்கு கிடைக்கும் அனுபவம் அமைதி, அமைதி, அமைதி. இந்த அமைதியோடு உலகத்தில் எதை பார்த்தாலும் சௌந்தர்ய லகரி, அழகு. அழகு, அழகான இயற்கை காட்சிகள், அழகான காற்று அலைகள், கடல் அலைகள், அந்த அழகின் உச்சக்கட்டம் ஆண்டவன். அழகுக்கெல்லாம் அழகான அந்த ஆண்டவனிடம் பிரார்த்தனையுடன் நாம் சரணடைந்து நம்மையே அவனிடம் அர்ப்பணித்து விட்டால் அதுவே பேரானந்தம்.